நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, ஆகஸ்ட் 12 இன்னைக்கு சர்வதேச இளைஞர்கள் தினம். இந்த நாளில் நம்ம பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் இளைஞர்களுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க. கேட்போம் வாங்க.
வணக்கம் நேயர்களே, என் பேர் ஷேனாஸ். நான் உணவு 17 துறையில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இளைஞர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டோட தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நாட்டை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து நிறைய திறமை இருக்குது. அந்த திறமையெல்லாம் நல்லா வளர்த்து ஒரு கல்வித்துறையிலையோ அரசியல் துறையிலோ எந்த துறை எடுத்துட்டாலும் அந்த துறையில் வந்து நம்ம வந்து நல்லா ஈடுபாடோட முழு ஈடுபாடோட நம்ம வேலை செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த துறை வந்து முன்னேறும். அப்படியே அந்த துறை முன்னேறிச்சுன்னா நம்ம நாடு வளம் பெறும். இந்த உலகத்தில் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வளம் பெறும் நாடாக மாற்றக்கூடிய சக்தி வந்து நம்ம இளைஞர்கள் கையில் தான் இருக்குது.
வணக்கம், என் பேர் ஜெஃப்ரின். நான் 3ஆம் ஆண்டு இளங்கலை வேளாண்மை படிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அப்துல் கலாம் அவரோட விஷன் 2020 அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும் இந்தியா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது வல்லரசு நாடு அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாருமே அபோவ் பாவர்ட்டி லைன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு எண்ணம். அபோவ் பாவர்ட்டி லைன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக அவங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டிலேருந்து அவங்க தங்குற இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு சம்பளம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நல்ல ஒரு இளைஞர்னால் மட்டும்தான் முடியும். யூத் வந்து எல்லா ஃபீல்டுமே இருக்கணும். ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற்றுமையான ஒரு துறையாக நினைக்காம, நார்மலாக படிக்கிற இன்ஜினியரிங், ஒரு அக்ரி படிக்கிறோம், டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் தினசரி வாழ்க்கையில் நம்மளும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செயல்படுத்தணும்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அந்த ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து தப்பான இது இல்லை அப்படிங்கிறத விட அது ஒரு நல்ல ஒரு துறை, அதை பற்றி அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் நினச்சிக்கணும். என்னோடய குழந்தை வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல், நம் நாடு நமக்கும் பொறுப்புகள் இருக்குது, நம்ம நாட்டுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் ஒரு டீனேஜ் கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நான் ஒரு குடிமகன், இந்த நாட்டில் நான் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து.
வணக்கம், என் பேர் புவனி. நான் 3ஆம் ஆண்டு இளங்கலை வேளாண்மை படிக்கிறேன். இப்போது ஜெஃப்ரின் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து அவங்கள ஊக்குவிக்கணுன்னா முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து முக்கிய பங்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களே வந்து கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்கும்போது ஆசிரியர்களும் அதில் வந்து முக்கிய பங்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பெரும்பான்மையான பள்ளிகளில் வந்து அவங்க வந்து டாக்டர் போகணும், இன்ஜினியர் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லேயே அவங்கள வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வேறு எதையுமே, வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எதுவும் கற்றுக்காம வெறும் படிப்பு படிப்பு அந்த மாதிரியே அவங்க வந்து வந்தறனால வேறு ப்ராடாக அவங்களால திங்க் பண்ண முடியல. ஸோ வந்து ஆசிரியர்களும் அதில் வந்து முக்கிய பங்கு எடுக்கணும். அவங்களும் வந்து அவங்கள நல்லா ஊக்குவிக்கணும். அவங்க படிக்கும்போதே வந்து சோஷியல் சர்வீஸில் சேவை செய்கிறதுல வந்து அவங்கள நல்லா இன்வால்வ் பண்ண வைக்கணும். அப்புறம் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வியூ படி என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சோஷியல் நெட்ஒர்க்ஸ் வந்து அதிகமாக எல்லாருமே, இளைஞர்களும் இல்லை பெரியவர்களும் சரி எல்லாருமே அதிகம் பயன்படுத்துகிறாங்க. இளைஞர்கள் வந்து அதை வந்து நல்ல ஒரு கருத்துக்களை வந்து நல்ல கருத்துக்களை ஷேர் செய்கிறதுக்கு அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணணும். அதை வெறும் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் அதை யூஸ் பண்ணாமல் நல்ல கருத்துக்களை அதில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம். அவங்க அதில் சேவைகள், அதில் புது புது கருத்துக்களை அவங்க வந்து கொண்டு வந்தால் நம்ம சாதாரணமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து சீக்கிரம் எல்லாருக்குமே ரீச் ஆகும். அதை வந்து நல்ல இதில் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூகேயில் வந்து யூத் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யூத்ஸ் வந்து பாலிடிக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறதுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க இன்வால்வும் ஆகுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவிலையும் யூத் கவர்மெண்ட் இருக்குது. அதை வந்து இப்போது யூத் ஃபவுண்டேஷனாக மாற்றிட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, இளைஞர்கள் வந்து பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகாமல் சேவை அந்த மாதிரி அதில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த யூத் பவரை வந்து அவங்க பாலிடிக்ஸ்லேயும் இன்வால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தாலே 65% ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ் மேலதான் இருக்காங்க எம்பிஸ் எல்லாருமே. இதை வந்து நம் இந்த கருத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும், ஐ மீன் அதை செயல் கொண்டு வந்தோம்னா யூத்ஸோட பர்சன்டேஜும் அதிகமாகும்.
வணக்கம், என் பேர் பிரியங்கா, மூன்றாம் ஆண்டு உணவு பதவியில் படிக்கிறேன். இளைஞர்களுக்கு வந்து அரசியல் ஈடுபாடு வரணும்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முக்கியம்னு சொன்னாங்க. முதலானா இளைஞர்களுக்கு அந்த எண்ணம் வரணும், அவங்களுக்கு வந்தாதான் எதுவாக இருந்தாலும் எந்த மாற்றமாக இருந்தாலும் நடக்கும். அரசியல்னு சொன்ன உடனே இளைஞர்கள் சொல்கிற முதல் வார்த்தை என்னென்னா அரசியல் ஒரு சாக்கடை அது இது அப்படின்ட்டு கமெண்ட் அடிக்கிறதுக்கு வந்து நம்மலாம் ரெடியாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம யாரும் அதில் ஈடுபட வந்து தயாராக இல்லை. அந்த எண்ணத்தை முதல்ல நம்ம மாற்றணும். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம கல்வி வந்து கொஞ்சம் மாறுதல் வரணும், வந்தால் தான் இளைஞர்கள்கிட்ட மாறுதல் வரும். நம்ம கல்வியில் கொஞ்சம் அரசியலை பற்றின விஷயங்கள் நிறையா மாணவர்களுக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கணும். இப்போதைய அரசியலை பற்றி மாணவர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வர மாதிரி கல்விகள் கொண்டு வரணும். அப்போ தான் இளைஞர்களுக்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியும். நம்ம வந்து எடுத்தோடனே இளைஞர்களை வந்து குறை சொல்லிட முடியாது, அவங்களும் நிறையா பண்ணுறாங்க. இளைஞர்கள் வந்துட்டு சோஷியல் நெட்ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த சோஷியல் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இளைஞர்கள்கிட்ட கொண்டு போகணும்.
வணக்கம், நான் ஜன்னி பேசுகிறேன். மூன்றாம் ஆண்டு உணவு பதப்படுத்தும் துறை பட்டம் படிப்பு படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இளைஞர்கள் தான் வந்துட்டு வருங்கால இந்தியாவோட தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மை தான். இப்போ வந்து இளைஞர்கள்னால் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எப்போவுமே சோஷியல் மீடியாவில் தான் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க அப்படி இதை தான் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இதுலேயும் அவங்களுக்கு வந்துட்டு நிறையா புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. அது புதுசாக க்ரியேட் பண்ணுறதுல என்ன இஷ்யூஸ் வருதுன்றது நிறையா இருக்குது, அதை தவிர்த்து அதுலேயும் உங்களுக்கு நிறையா கிடைக்குது. ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தாங்க இளைஞர்கள்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, ஆனால் இளைஞர்களால் தான் இப்போ எல்லாமே பண்ண முடியுது. இப்போ வந்து சமீப காலமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மது விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து நிறைய காலேஜஸ்லேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க தெரிவிக்கிறதுனால ஒவ்வொரு தெருவிலும் இருக்க பெண்மணிகள் எல்லாருமே வந்துட்டு இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அரசியலில் இருக்கவங்களும் இதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் வந்துட்டு இளைஞர்களே சில பேர் வந்து மது அருந்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களே போராடுறாங்க. இப்போ இதை பார்க்குறப்ப இளைஞர்கள் வந்துட்டு அவங்களால மட்டும்தான் இதை வந்து அழிக்க முடியும், ஏன்னா அவங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால மட்டும்தான் இதை அழிக்க முடியும். ஸோ இளைஞர்கள்னால் எல்லாமே பண்ண முடியும், அவங்களால மட்டும்தான் முடியும்.
இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய குறைஞ்சிட்டே வருது. இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இல்லை என்ன கோர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இளைஞர்கள் வந்து தானாக முன் வந்து சுய தொழில் ஆரம்பித்தா, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃபேக்ட்ரியோ இல்லை இண்டஸ்ட்ரியோ அந்த மாதிரி பெரிய தொழில் ஆரம்பித்தா மற்றவங்க இளைஞர்களும் அதில் சேர்ந்தா ஒரு யூனிட்டி, அதாவது இந்தியா அப்படின்னு பார்த்தோனாலே ஒற்றுமை தாங்க. அந்த ஒற்றுமை வந்து நம்ம எல்லா விஷயத்திலும் கடைப்பிடிக்கணும். ஒருத்தவங்களும் முடியல அப்படின்னா நம்மளுக்கு அது இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் எல்லாத்துட்டும் இருக்குது, நம்மக்கிட்டே இருக்கிறத மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் உதவி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இளைஞர்கள், அதாவது வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்டையும் நிறைய திறமை இருக்கும். ஒவ்வொரு இளைஞர்கள்கிட்டையும் திறமை இல்லாமல் இல்லை, நம்ம அவங்களுக்கு கற்றுத்தரலாம். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து கற்று தந்து ட்ரெயின் பண்ணி நல்லா இது பண்ணால் கண்டிப்பாக அந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிறப்போ நம்மளுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறப்போ இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து சீக்கிரமாகவே வளமுடைய நாடாக மாறும். முன்ன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட்டு வளமை நாடாக இருந்தது. அதனால தான் நிறையா ஃபாரின் இன்வெடர்ஸ், அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம இந்தியாவை வந்து நிறையா பேர் ஸ்பைசஸ்க்காக, அதே மாதிரி நிறையா ஒரு ட்ரீஸு, நம்மளோட வெல்த்து இந்தியாவில் இல்லாத வளமே எந்த நாடுலையும் இல்லை. அந்த மாதிரி இருந்த நாடு இப்போ நம்ம எப்படிடா நம்ம வல்லரசு ஆக்குறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மாற்றணும். நம்ம குருதியிலே அந்த ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு இந்தியா கண்டிப்பாக மாறணும், அந்த மாதிரி இருக்கணும். வேலைவாய்ப்பு கொடுத்தா மட்டும் இல்லை, நம்ம வந்து வெளிநாட்டுகளுக்கும் போகக்கூடாது, அது கொஞ்சம் தவிர்க்கணும். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியர்கள் தான் வாழ்கிறாங்க. அங்கே நாசாலையும் 37% வந்து இந்திய விஞ்ஞானிகள் அங்கே வந்து நாசாவில் வந்து அமெரிக்காக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நான் அது உழைக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, நம்ம நாடை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடியது நம்ம கடமை. அதாவது நம்ம இந்தியா வந்து எப்படி நம்ம விஞ்ஞான வளர்ச்சியிலும் சரி இல்லை வேற எந்த வளர்ச்சியிலும் சரி நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலும் நிறைய இந்தியன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. மற்ற நாட்டினரையே நம்ம இந்தியர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு எஜுகேஷன் இருக்கிறனால தான் அவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு நல்ல பிரெயின் இருக்குங்க, அந்த பிரெயினை அப்படியே நம்ம இந்தியாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு வல்லரசு நாடாக மாறும். ஸோ இந்த வல்லரசு நாடாக மாறுறது இந்த இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்படிங்கிற இந்த தினத்தில் வந்து ஒரு ஓத்தா நம்ம எடுத்து எல்லாருமே அதுக்கு வந்து முயற்சி பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட ஆசை.
என்னோட தோழி இவ்வளோ நேரம் யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பில்கேட்ஸ் என்ன சொன்னார்னா, சப்போஸ் இந்தியர்கள் என்னோட மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிட்டேன்னா என்னோடய கம்பெனியை நான் இந்தியாவுக்கே மாற்றிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட கம்பெனியில் இருந்தவங்க எல்லாருமே இந்தியர்கள் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சார். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானிகளோ அறிவாளிகள் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறத தவிர்த்து நம் நாட்டுக்காக நம்ம வளர்ச்சோன்னா சீக்கிரமாகவே ஒரு வல்லரசு நாடை நம்ம காணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
என்னோட கருத்து என்னென்னா, நம்மளோட தினசரி வாழ்வில் நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு தேவை என்னென்னா நமக்கு உணவு தான். என்ன தான் நம்ம டெக்னாலஜி என்ன கொண்டு வந்தாலும் வேளாண்மை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. வேளாண்மை பற்றி திருவள்ளுவர், பாரதியார் எல்லாருமே பல வகையில் நல்லா போற்றி பாடிக்காங்க, எல்லாவே தெரியும் நமக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விவசாயி மகன் ஒரு விவசாயியாக இருந்தான். ஆனால் இப்போ வந்து ஒரு விவசாயியோட மகன் ஒரு இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ தான் இருக்காங்க. அப்போது ஃப்யூச்சரில் யார் வந்து விவசாயத்தை பார்த்துக்குவாங்க? இதனால் என்ன ஆகுதுன்னா, வேளாண்மை நிலங்கள் எல்லாமே வந்து பில்டிங்ஸாவோ இல்லை வேறு வேளாண்மை நிலம் இல்லாமல் மாறுது. கார்ப்பரேட் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகி அவங்க வந்து அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வேளாண்மை வந்து போகிறதுக்கு காரணம் வந்து அது தேவையான நீர் பற்றாக்குறை, நிலத்தோட வளம் குறையறனாலையும் எல்லா விலைவாசி ஏறிக்கொண்டே வரனால விவசாயிகள்னால கரெக்டாக செய்ய முடியறதில்ல. அதனாலேயே அவங்க வந்து நிலத்தை விற்று அதை பணமாக்கி அவங்களோட பிள்ளைங்களை வந்து என் மகனும் இந்த நிலத்துலேருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா படிக்க வச்சு எதிர்கால விவசாயத்துக்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்காக மாறிடுறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற யூத் வந்து விவசாயத்தை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்காம அதையும் ஒரு உயர்ந்த தொழிலாக நினச்சி அவங்க வந்து முன் வரணும். அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை செய்யணும்னு நான் சொல்லலை. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதை கூட அவங்க ஒரு கிச்சன் கார்டனாவோ செஞ்சு அவங்க அதை முன்னேற்றிக்கலாம். ஸோ எல்லா இளைஞர்களுமே வந்து அவங்க செய்கிற வேலை கூட விவசாயத்தையும் அவங்க வந்து முன் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம விவசாயம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. விவசாயியாக இருக்கிறது வந்து நம்ம எப்பவுமே பெருமைப்படுற விஷயம்தான். அப்புறம் வேற என்ன சொல்லணும்னா, இப்போது விவசாயத்துக்கு வந்து நிறையா பற்றாக்குறை ஏற்படுறதுனால நிறையா டெக்னாலஜிஸ் வந்து இப்போது முன்னேறிட்டே வராங்க. அதையும் நம்ம வந்து கொண்டு போகணும். நம்ம இளைஞர்கள் தான் வந்து அதை வந்து விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்க்கணும். நிறையா டெக்னாலஜிஸ் இப்போ வந்து வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போது வர ஜென்ரேஷனில் வந்து விவசாயத்துக்கான முன்னுரிமை வந்து வளர்ந்து கொண்டே தான் வருது. மருத்துவ படிப்புக்கு அடுத்து வந்து விவசாய படிப்பு தான் வந்து இப்போது அடுத்த நிலையில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பங்களும் வந்து விவசாயத்துக்கு வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ இதில் விவசாயத்தை வந்து ஒரு முன் இதாக கொண்டு வந்தீங்கன்னா நம்ம உணவு தேவையையும் நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கலாம், நமக்கு வேலை வாய்ப்பும் நமக்கு கிடச்சிரும்.
என்னோடய தோழிகள் வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லைங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 10,000 பேர் அதுக்கு தேவைன்னா 1,000,000 பேர் எழுதுறாங்க. அப்போ மிச்சம் இருக்கவங்களோட நிலமெல்லாம் என்ன? நம்ம இந்தியாவில் வந்து வளங்கள் வந்து நிறைய அதிகம். இங்கிருந்து தான் மற்ற நாட்டுக்கெல்லாம் நிறைய வளங்கள் போகுது, எக்ஸ்போர்ட் ஆகி அங்கிருந்து தயாரிச்சு வர உணவு வந்து நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். அதுதான் நம்ம இங்க இருக்கவங்களாம் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கான மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம இந்தியாவிலிருந்து தான் போகுது. ஏன் அந்த மூலப்பொருட்களை வச்சு நம்ம எதுவும் தயாரிக்க முடியாதா? நம்ம தயாரிச்சா இங்க இருக்கவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? இதெல்லாம் பற்றி நம்ம இளைஞர்கள் மட்டுமே யோசிக்க முடியும். நம்ம இளைஞர்கள் கையில் தான் அதெல்லாம் இருக்கு. நம்ம இந்தியா வந்து மிக சிறந்த வளர்ச்சி நாடா ஆகணும்னா அது வந்து இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கான வெல்த் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லைன்னா சொல்லவே முடியாது. அதை வந்து நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை, அவ்வளவுதான். அதை வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போய் அவங்க அதனால பயன்படுறாங்கன்னா அதை வச்சு நம்ம ஏன் பயன்பட முடியாது? அதுதான் இப்ப இருக்க கேள்வி. நம்ம இளைஞர்கள் யாரும் முன் வர்றது இல்லை, அதுதான் இப்ப இருக்கவங்களோட பிரச்சனை. யாரோ ஒருத்திட்ட போய் வேலை செஞ்சா போதும், எனக்கு மாசம் 10,000 ரூபா கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்ம ஒரு 4 பேத்துக்கு வேலை தரலாம், நம்ம வந்து நம்ம நாட்டை கொஞ்சம் முன்னேற்றலாம் அப்படின்ட்டு வந்து யாரும் நினைக்கிறது கிடையாது. பெற்றோர்களும் அதே மாதிரி தான், என் பையன் வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சா போதும், அது வெளிநாடா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து இந்த எண்ணத்தை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா அப்துல் கலாம் நினைச்சிருந்தா அவர் வந்துட்டு நாசால போய் வேலை செஞ்சிருக்கலாம், அவர் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு என் நாட்டுக்காக தான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு வந்து செஞ்சனால்தான் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான மக்களோட இதயத்தில் வந்து அவர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஒரு இளைஞர்களும் நினைக்கணும். அப்துல் கலாம் 2010 கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்னா, நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும், அந்த ஜென்மத்தில் வந்துட்டு இந்தியா வந்து 2020 வல்லரசாக இருக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த கனவு வந்து நம்ம இளைஞர்களால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நம்ம வந்து என்னைக்கு நம்ம நாட்டுக்காக பாடுபடுறோமோ அன்னைக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து மாறும். இதுதான் என்னோட கருத்து.
இப்போ வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னா, இளைஞர்கள் வந்துட்டு பொதுவாக ஒரு துறை எடுத்தா எல்லாருமே வந்து ஒரே துறையை வந்து சார்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து பொறியியல் அப்படின்னா எல்லாருமே வந்து அதில் சேர்ந்து எப்படி இருந்தாலும் வேலை கிடைச்சிடும், நம்ம எப்படி இருந்தாலும் வந்து வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளில் வந்து மெடிக்கல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஒரே ஒரு துறை மட்டும் சார்ந்து படிக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோந்தோ, இப்போ வந்து கலை மற்றும் அறிவியல் துறையெல்லாம் வந்து நம்ம ஈடுபாடோடு படித்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து அதில் நல்லா வேலை பார்க்கலாம். இப்போ வேலை பார்க்கறது வந்து சரி நம்ம படித்து நம்ம செட்டில் ஆகி நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு மட்டும் பார்த்து படிக்கக்கூடாது. இப்போ படித்தோன்னா நம்ம படித்து நம்ம மட்டும் வரதை பார்க்காம நம்ம வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் ஆரம்பித்து ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கவங்க நல்லா இருப்பாங்க.
யூத் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாருமே அவங்கக்கிட்ட ரொம்ப பேஷனேட்டாக இல்லைனா ரொம்ப ஃபேஷனாக அவங்க நினைக்கிறது வந்து பிரேக் தி ரூல்ஸ் தான். ஆனால் உண்மையான ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகன் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்குன்னா, தே ஷுட் கீப் அப் தியர் ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கிறது தான். டிராஃபிக் ரூல்ஸ் இப்போதைக்கு நம்ம பரவலாக பேசிகிட்டு இருக்குது டிராஃபிக் ரூல்ஸ். அது முக்கியமாக ஹெல்மெட் வியர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவேர்னஸ். ஜூலை 1 வந்து மேண்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பட் அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போடுறாங்க, ஆனால் பட் கீழே அந்த லாக் போடுறதில்ல. ஹெல்மெட் வாங்கி வச்சுக்கிறாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து சீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா முன்னாடி வச்சுக்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் அவங்க டிஸ்டன்ஸில் பார்த்தாங்க அப்போ எடுத்து மாட்டிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்மளோட உயிருக்காக, நம்மளோட ஒரு சேஃப்டிக்காக, நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே இந்த ரூல்ஸ் நம்ம வயலேட் பண்ணாமல் எப்போவுமே நம்ம அந்த ரூல்ஸ் கீப் அப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டிராஃபிக் ரூல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் வாக், பேமெண்ட் வாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அதில் நடக்காமல் கீழே அந்த ரோட்லேயே தான் நடந்து போகிறாங்க, அதனாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ நம்மளுக்கு நம்ம எங்கே கொடுத்துருக்காங்களோ அங்கே மட்டும்தான் நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளை பார்த்து அவங்களே எப்படி இருக்காங்க நம்ம மட்டும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஆரம்பி உன்னை பார்த்து பல பேர் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம தான் இளைஞராகிய நம்ம யூத் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா ரூல்ஸையும் நம்ம கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் அப்படி 10 கவுண்டிங்ஸ் அப்படிங்கிற போதே ஸ்டார்ட் பண்ணி ரோடு தாண்டி போகிறாங்க. ஏன் அது 0 வரைக்கும் ஏன் வைக்கிறாங்கன்னா, இன்னொரு ரோடு வந்து அங்கே டிராஃபிக் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 10லேருந்து 0க்குள்ளார அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு டைமிங் மிஸ் ஆகுதுன்னு தெரியல, 10 செகண்ட்ஸ் அவங்களால நிற்க முடியல அப்படின்னா அப்படி ஒரு அவசரமான வேலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போனா நீங்கள் முன்னாடியே 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் கிளம்பியிருக்கணும். எல்லா தப்புமே நம்ம தான் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ நேரத்தில் போனால் இங்கே போகலாம் அப்படின்னு, முன்னாடியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கிளம்பணும். ஆனால் அதை விட்டுட்டு டிராஃபிக் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுவேன், எல்லோ லைனுக்கு முன்னாடி நிறுத்த மாட்டேன், தாண்டி தான் நிறுத்துவேன், ஜீப்ரா கிராசிங்கில் க்ராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு டைம் நம்ம ஒன்று செய்யும்போது நம்மளை பார்த்து தான் நிறைய பேர் கற்றுக்குறாங்க. ரோட் ரூல்ஸ்னு மட்டும்ட்டு இல்லை, ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நல்ல மனிதனாகவும் ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு வராது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூத் தான். அவங்ககிட்ட இருந்து ஆரம்பித்தா அவங்கள பார்த்து நிறைய பேர் வளருவாங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. ரோட் சேஃப்டின்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் சரி அவங்களுக்கு ஒரு தாட் வேணும். நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கோம், நம்மளுக்குன்னு கொடுத்துருக்காங்க அந்த ரூல்ஸு நம்மளுக்காக போட்டிருக்காங்க, நம்ம சேஃப்டிக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சி அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து நிறைய பேர் நன்மை அடைவாங்க.
நம்ம நாடு வந்து வளரசாகணும்னா அது வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதுக்காக வந்து அவங்க பெருசாக எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை அவங்க பண்ணாலே வந்து அது வந்து பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறோம், இப்போ ஒரு பொருள்னா அதில் நிறைய பிராண்டு எல்லாமே இருக்கும், ஃபாரின் பிராண்ட்ஸ் இருக்கும், இந்தியன் பிராண்ட்ஸ் இல்லை சைனீஸ் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம ஜென்ரலாக பார்த்தாலே என்னென்னா மேட் இன் இண்டியானாலே நமக்கு வந்து அது வாங்கணுங்கிற மனப்பான்மை யாருக்குமே வரதில்லை. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஃபாரின் பிராண்ட் தான் நல்லாயிருக்கும், அதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம மாற்றணும். நம்ம இந்தியா வளரணும்னா நம்ம நாட்டில் செஞ்சதை வந்து மற்ற பொருள்களை விட அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் வந்து நம்ம வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு படிக்கட்டாக இருக்கும். இதனால் வந்து நம்மளோட ஏற்றுமதி இறக்குமதி வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம். நம்ம வாங்கினோம்னாலே அடுத்து அதில் நம்ம முன்னேற்றம் கொண்டு வந்து இன்னும் அதை நம்ம வந்து திறம்பட அதை வந்து செயல்படுத்தலாம். இதனால் வந்து நம்மளோட ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைச்சி நம்மளோட நாட்டோட வருமானத்தை நம்மளே கூட்டி கொடுக்கலாம். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஆரம்பித்தோம்னா தான் நம்மக்கிட்ட இருந்து தான் ஒவ்வொரு மாற்றமும் வந்து உருவாகணும். இதை வந்து இளைஞர்கள் வந்து ஆரம்பிக்கணும். இளைஞர்கள் மூலமாக வந்து மற்ற எல்லாருக்குமே பரவணும். இளைஞர்கள் ஆரம்பித்தாலே போதும், அது வந்து நம்ம நாட்டையே மாறின மாதிரி தான் அது கருத்தாகும்.
நம் இந்தியாவில் அடுத்து இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து லஞ்சம் ஊழல். அது வந்து நம்ம இளைஞர்களால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே வந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அவசரத்துக்காக நம்ம வந்து ஒரு குறுக்கு வழி தேடுறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். நம்ம பொறுமையாக இருந்தோன்னா நம்மளை பார்த்து அவங்களும் மாறுவாங்க. அது வந்து நம்மளால் மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம குறுக்கு வழி வந்து தேடிட்டு போனோம்னா நமக்கு பின்னாடி வரவங்களும் நம்மளை தான் பார்த்து வருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு தப்பான எடுத்துக்கட்டாக இருந்துடக்கூடாது. அதனால இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமே பொறுமை தான். அது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னா, இளைஞர்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் பற்றி ஒரு விழிப்புணர்வே கிடையாது நம்ம இளைஞர்கள்கிட்ட. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறோம், நடந்து போகிறப்ப சாப்பிட்டுருக்கோம்னா அதை அப்படியே ரோட்டில் போட்டு போகிறோம். அது வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு குப்பை தொட்டி கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் தூரம் கையில் எடுத்துகிட்டு போய் போடுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரப்போகிறது இல்லை. ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், இருந்துட்டு போதே அப்படின்ட்டு வந்து அலட்சியம்தான். அந்த அலட்சியம்தான் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்வச் பாரத்னு ஒரு பெரிய ஒரு இயக்கமே கொண்டு வர அளவுக்கு நம்ம இந்தியாவை மாற்றிருக்கு. இது வந்துட்டு இதுக்காக நம்ம வந்து பெருசாக ஒன்றும் செய்யணுன்ட்டுலாம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் இளைஞர்கள் செஞ்சால் போதும். அதை பார்த்து பின்னாடி வர இளைஞர்களும் நம்மளை பார்த்து பெரியவங்களும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம தான் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடுகளில் வந்துட்டு நம்ம குப்பைகளை வந்து பிரித்து கொடுக்கலாம். மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படி கொடுத்தோன்னா அந்த மக்கும் குப்பை வந்து நம்ம வீட்டிலே ஒரு இடத்துல நம்ம வந்து புதைச்சி வச்சோன்னா அது வந்து நம்மளுக்கு நாளைக்கு அந்த இடத்துல ஒரு செடி வச்சாவோ அது வந்து நமக்கு ஒரு உரமாக மாறும். அப்படி கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து அரசாங்கத்துக்கும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் பிரித்து அதை பண்ணுறதுக்கான கஷ்டம் வந்து இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு புரியும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு, இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு, அவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும். இளைஞர்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை வந்து மற்றவங்ககிட்டையும் கண்டிப்பாக சொல்லி அதை பற்றின விழிப்புணர்வு வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து உருவாக்கணும். ஏன்னா அது வந்து இளைஞர்களால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் என்னோட கருத்து.
இப்போ நம்ம அடுத்ததாக வந்து என்ன பார்க்குறோன்னா, முதல் நம்மள்கிட்டலாம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன, மனிதநேயம். மனிதநேயம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை நம்மள்கிட்ட இருக்க ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து அதை பகிர்ந்துக்கணும். பகிர்ந்தாதான் நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது வந்துட்டு நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யூத் அப்படின்னு பார்க்குறப்ப, யூத் அப்படின்னாலே ஒரு பவர். ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் அதை தட்டி கேட்கணும், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு விபத்து நடந்தாலோ, ஐயோ அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பயப்படக்கூடாது. யாருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போகிறது வந்து ஒரு யூத்துக்கான அழகு கிடையாது. எந்த ஒரு இடத்துலையா இருந்தாலும் மனிதநேயம் அப்படிங்கிறது இருக்கணும், உதவிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். எந்த ஒரு இடத்துல தப்பு நடந்தாலோ, கரப்ஷன் நடந்தாலோ அங்கே போய் தட்டி கேட்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு வளமான இந்தியாவை வந்து உருவாக்குறதுக்கு நம்மளும் ஒரு கை கொடுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல விபத்தோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம போய் தட்டி கேட்கணும் அப்படின்னா, நம்ம போய் முதல்ல அதில் வன்முறையில் நம்ம ஈடுபடக்கூடாது. அங்கே ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல வந்து பொறுமையை கையாளணும். இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த உரிமையாளர்கள், இப்போ வந்து காவல்துறையோ அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அவங்கள்ட்ட பாஸ் பண்ணிட்டு அது நம்ம வந்து அவங்க வர வரைக்கும் அதை நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படின்னா நம்ம முதல்ல வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்கள மட்டும் பார்த்துக்கூடாது. அவங்க வர வரைக்கும் அதாவது வந்து முதலுதவியோ அது மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தா ஃபஸ்ட்டு அவங்க உயிரை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வந்து பார்க்கணும். நம்ம போய் ஈடுபடுறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் நானும் வந்துட்டேன் நானும் ஈடுபடுறேன் அப்படிங்கிறதுக்காக சும்மா அங்கே நிற்கக்கூடாது. நம்ம என்ன அங்கே பண்ணணுமோ முதல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து நம்ம பார்க்கணும்.
இவ்வளோ நேரம் நம்ம இளைஞர்கள் எப்படி எப்படிலாம் இருக்கணும், எப்படி எப்படிலாம் உருவாக்கலாம் அவங்கள அப்படி பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எல்லாருமே சொன்னது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் நம்ம எடுத்து நம்ம இதை செய்முறைக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு பவரை வந்து நம்ம இந்தியாவுக்கு காமிக்கணும். நம்ம இந்தியா வல்லரசானா நம்ம இளைஞர்கள் கையில் தான் அப்படிங்கிற ஒரு மோட்டோவை நம்ம எடுத்து நம்மளா நம்ம வந்து அதுக்கு அர்ப்பணிச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம இந்தியா ஒரு நல்ல வல்லரசாகும் அப்படிங்கிறத இந்த விவாதம் மூலமாக ஒரு சின்ன ஒரு ஆரம்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து நிறைய பேர் மனதில் வந்து கண்டிப்பாக அது பதியணும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய விருப்பம். கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கும்போது நல்லா வல்லரசாக ஒரு நாடாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இதை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தில் இளைஞர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி உரையாடினாங்க நம்ம பல்கலைக்கழக மாணவிகள் ஷெனாஸ் பர்வீன் ஏஎம், ஏ புவனி, என் ஜெஃப்ரின் ஆனி, ஆர் பிரியங்கா, என் ஜனனி ஆகியோர்.